வாழ்கனி எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா, நீ வாழ்க. தலைவர் அவர்களே, நண்பர்களே, என்னுடைய உடல்நலக் குறைவால் அமர்ந்து பேசுவதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் இதுவரை அமர்ந்து பேசுனதே இல்லை, முதல் முறையாக அமர்ந்து இன்று தான் நான் பேசுகிறேன். கொஞ்சம் அதிகமாகவே நோய்வாய்ப்பட்டு நான் எழுந்தவுடன் பேசுகிற பேச்சு ஒரு கூட்டத்திலே பேசுவது இன்று தான். அதிலே மகாத்மாவை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வந்து பேசுவதில் சிறப்பு இருக்கிறதா இல்லையோ எனக்கு தெரியாது. என்னை அழைத்து நீங்கள் பேச வைத்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பது நம்முடைய தமிழ் மரபு. மகாத்மா காந்தியை பற்றி பேசுவதும் சிந்திப்பதும் கேட்பதுமே அது புண்ணியம் என்று கருதுகிறவன் நான். மகாத்மா காந்தியை தெரியாதவர்கள் இல்லை. ஒருவர் சொல்லியிருக்கிறார், மகாத்மா காந்தி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் மேன் பட் இஸ் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் மேன் என்று ஒருவர் சொன்னார், ஜீன் ஷார்ப்னு நினைக்கிறேன். உலகத்தில் மகாத்மா காந்தி பெயரை கேட்காதவனே கிடையாது, ஆனால் மகாத்மாவை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இல்லை. நாம் எப்படி கடவுளை உள்ளே வைத்து வணங்கிவிட்டு செய்கிற காரியங்களிலே தெய்வத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோமோ, நாம் எப்படி வெளியிலே வேஷம் போட்டு சமயத்துக்காக சமய சின்னங்களை அடைந்து கொண்டு சமய கொள்கைகளுக்கு விரோதமாக நடக்கிறோமோ, அதை போலவே இந்தியாவிலே காந்தியின் பெயரை தினந்தோறும் சொல்லுவோம், காந்தியை சிலை வைத்து வணங்குவோம், காந்திக்கு மாலை போடுவோம். காந்தி சிலையை கூட விழுந்து வணங்குவதும் உண்டு, அபிஷேகம் கூட செய்வோம், ஆனால் காந்தியை நாம் பின்பற்றுவதில்லை. எஸ்கே ஜார்ஜ் என்கிற ஒரு பேராசிரியர் காந்திஜிஸ் சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே அவர் எழுதினார், அவர் ஒரு சிறிய கேரளாவில் இருக்கிற சிறிய கிறிஸ்தவ குழுவை சேர்ந்தவர். அந்த புத்தகத்தை டெடிக்கேட் பண்ணுறார், அது மகாத்மா இருக்கும் பொழுதே வந்த நூல், டு மகாத்மா ஹூ மேட் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ் ரியல் டு மீ. இயேசுநாதரையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு மெய்யென்று காட்டிய மகாத்மாவுக்கு என்று ஒரு கிறிஸ்தவர் எழுதினார். அந்த நூலில் அவர் எழுதினார், சாக்ரடீஸை விஷம் கொடுத்து கொன்றார்கள், இயேசுநாதரை சிலுவலை அறைந்து கொன்றார்கள், காந்தியை வேறொரு வகையாக கொன்றார்கள், அவரை சிலை வைத்து வணங்கி கொள்கைகளை புதைத்து விட்டார்கள் என்று எழுதினார். அது மிக்க உண்மை. இன்றைக்கு நம்மை பார்த்து நம்மிடம் இருக்கிற அறிவாளிகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள், அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ், நம்முடைய அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்பதிலேயே தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி கொண்டவர்கள், மனித உரிமைகளுக்கு போராடுகிறேன் என்று கத்தி எடுத்துக்கொண்டும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டும் போராடுகிற தீவிரவாதிகள்னு நான் சொல்லுவதில்லை, பயங்கரவாதிகள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் காந்தியை விட தீவிரவாதி உலகத்தில் யார்? தீவிரவாதி என்கிற சொல் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல அதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எந்த கொள்கையை சொல்லி ஆனாலும் மதத்தின் பெயராலோ அரசியல் பெயராலோ பொருளாதாரத்தின் பெயராலோ அல்லது எந்த பெயராலோ நாட்டின் பெயராலோ மொழியின் பெயராலோ யார் ஆயுதத்தை எடுத்து சண்டைக்கு போகிறானோ, அடுத்தவன் உயிருக்கு ஊறு விளைவிக்கிறானோ அவன் தீவிரவாதி இல்லை, அவன் பயங்கரவாதி, அவன் சமூக விரோதி. அவனுக்கு பரிவு காட்டவே கூடாது. முதல்ல அந்த அந்த பார்வை நமக்கு வந்துவிட்டால் இந்தியாவில் இருக்கிற இந்த வன்முறை பயங்கரவாதம் தொலையும். ஏன்னா நம்ம கன்செப்ஷன்லேயே தப்பு இருக்குது. ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சொல்கிறான், படத்தில் காட்டுறான், துப்பாக்கி எடுத்து சொல்கிறான், அருவா எடுத்து விட்டுறான், என்னன்னு கேட்டால் அவன் கொள்கைக்கு போராடுகிறான் என்று அவனை ஹீரோ வர்ஷிப்பை கொண்டு வந்துட்டோம். அந்த வர்ஷிப்பு உனக்கு இருக்கிறதுனால தடி எடுத்தவனெல்லாம் போராளிகளைப் போல காட்சி அளிக்கிறான். எனவே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் காலாவதி ஆகி போன தத்துவம், காந்தி பயன்பட மாட்டார் என்று சொல்லுவது நாகரிகமாகிவிட்டது. இட் ஹஸ் பிகம் எ ஃபேஷன். ஆனால் உண்மை என்னவெனில், மகாத்மா காந்தி முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது தேவைப்படுகிறார். நாளைக்கு புதுக்கோட்டையில் நடக்கிற விழாவில் கருத்தரங்கத்துக்கு தலைப்பு கேட்டார் அது நடத்துகிறவர். காந்தியின் இன்றைய தேவை என்று நான் தலைப்பு கொடுத்தேன். அதை சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி என்பவர் எதை சொல்ல வந்தார்? அவர் காலாவதி ஆகிவிடவில்லை. இன்றுதான் அவர் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறார் என்று சொன்னதற்கு காரணம், இந்தியாவில் இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்வோம், வன்முறை இருக்கிறது. இந்த வன்முறையை எப்படி ஒழிக்கப் போகிறோம்? இந்த வன்முறையை ஒழிப்பதற்கு என்ன செய்கிறோம்? இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? சிதம்பரம் கதறுகிறார், இருக்கிற எல்லா மத்திய மாநில அரசாங்கங்களும், போலீஸ் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, இதுக்கு எத்தனையோ வகையான டாஸ்க் ஃபோர்ஸஸ், பேர் தான் மாறி மாறி. மனுஷனை மனுஷன் சொல்லணும், அவ்வளோதான். இதை சொல்ல இவர்களுடைய முயற்சிகள் அதிகமாக அதிகமாக காவல்துறையில் இருக்கிறவனே கொள்கிறான். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வன்முறையை பற்றிய ஒரு மரியாதை இருக்கிறது. நாம் வன்முறையை மதிக்கிறோம், நாம் புகழ்கிறோம். இன்னொன்றையும் தொடர்புபடுத்தி சொல்ல வேண்டும். பகத்சிங்கை உயர்த்தி பேசுவதாக நினைத்து கொண்டு மகாத்மாவை இழிவாக பேசுகிற பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள். இந்த பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர், காந்தி நான் அதிகமாக முதல்ல எப்போ கேட்டது, காந்தியை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசுவது. அவர் பகத்சிங்கை தூக்கிலே போடுவதை காந்தி தடுக்கவில்லை. பகத்சிங்கை தூக்கிலே போடுவதற்கு நாள் குறித்து கொடுத்தார்னு ஒருத்தர் புத்தகம் இருக்கிறார். வரலாறு தெரியாமல் பகத்சிங்கை புகழ்வது அல்லது தீவிரவாதி என்ற பெயர் கொடுத்து, கொள்கைக்கு போராடுகிறவர் என்று பெயர் கொடுத்து, ஆயுதம் எடுத்தவர்களை நாம் போற்றுவது பாராட்டுவது என்று வந்துவிட்ட பின்னால் நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? இதுதான் நம்ம உயர்வு சிறப்புன்னு நினைப்பான். எது கிளாமர்னு பார்க்குறாங்க. ஒரு ஒரு அண்மையில் ஒரு இது வந்தது, ஏன் போய் கொண்டான்னா, நான் ரவுடி ஆகணும்னு கொண்டிருக்கிறான் அவர்தான், பேப்பரில் வந்த செய்தி. நீங்கள் காந்தியினுடைய தத்துவத்தையும் காந்தியையும் நீங்கள் இளைஞர்களிடம் உள்ளத்திலே விதைத்திருந்தால் இந்த தீமை வந்திருக்குமா? எப்படி வரும்? அவ்வளவு பெரிய போராட்டம், இந்தியா என்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை, உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசான பேரரசாக இருந்த வெள்ளைக்காரனிடமிருந்து கத்தியின்றி யுத்தமின்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி. அவருடைய அகிம்சைக்கு அந்த வல்லமை இருந்ததல்லவா? அகிம்சையால் ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிறவர்கள், இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி வந்தது? ஒரு வெள்ளைக்காரனை கூட காங்கிரஸ் காரணம் கொன்றதில்லை. மற்றவங்க கொண்டிருக்கலாம், அவசரக்காரமாக செஞ்சிருக்கலாம். சாவர்கர் பண்ணார், பகத்சிங் குண்டு வீசினார், சில பேர் பண்ணாங்க. ஆனால் அது காந்தியினுடைய கொள்கை அல்ல. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியின் காங்கிரஸ் ஆயுதம் எடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவை வெள்ளைக்காரன் விட்டு விட்டு போனது மட்டுமல்லாமல் இந்தியா சுதந்திரம் பெற்றதனுடைய விளைவாக ஆசியா சுதந்திரம் பெற்றது. உலகத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய நாடுகள் எல்லாம் வல்லரசனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது. அதுக்கு வழிகாட்டியது இந்தியா, அதை உண்டாக்கியவர் மகாத்மா. அகிம்சையின் வலிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நவகாளியிலே நீங்கள் அதை நல்லா யோசிச்சு பார்க்கணும். நவகாளி என்கிற இடம் இன்றைக்கு வந்து அது பங்களாதேஷில் இருக்கிறது. நவகாளியிலே அதிக எண்ணிக்கையுடையவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் நிலம் உடையவர்கள், படித்தவர்கள் அல்லது பெரிய நிலச்சி வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள். அவங்க மைனாரிட்டி. ஆனால் முஸ்லீம்ஸ் தான் அதிகம். அந்த ஊரில் இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இந்துக்கள் வீடுகளை விட்டு விரட்டப்பட்டார்கள். முஸ்லீம்களை அடித்து நொறுக்கி கொள்ளுகிறார்கள். போர் இடமெல்லாம் பொணவாடை. அந்த நவகாளியிலே இவர் முஸ்லீம் அல்ல. அந்த நவகாளிக்கு தன்னுடைய பேத்தியை அழைத்து கொண்டு மகாத்மா செருப்பு இல்லாமல் நடந்து போனார். இவருடைய ஆசிரமத்து மக்கள் அரசாங்கத்துக்காரர்கள் அல்ல, மற்ற காங்கிரஸ்காரர்கள் அல்ல. சுசீலா நாயர் போன்ற, பியார்லால் போன்ற இவருடைய சீடர்கள் குழுவாக போய் பல ஊர்களிலே செய்தார். எல்லா ஊர்களுக்கும் நடையாகவே போனார் காந்தி. அதனுடைய விளைவு நவகாளியிலே விரட்டி அடிக்கப்பட்ட இந்துக்கள் வீட்டுக்குள் வந்தார்கள். முஸ்லீம்கள் காந்திக்கு முன்னால் தங்களுடைய ஆயுதங்களை அவர் காலடியிலே வைத்தார்கள். முஸ்லீம்களே அழைத்து வந்து இந்துக்களை அவர்கள் வீடுகளிலே குடியமர்த்தினார்கள். அது நடக்கிற அதே நேரத்தில் கிழக்கு பஞ்சாபிலே படுகொலை நடக்கிறது. இராணுவம் போய் தடுக்கிறது, இராணுவத்தால் நிறுத்த முடியாது. லார்ட் மவுண்ட்பேட்டன் சொன்னார், வைஸ்ராய் சொன்னார், when the whole army has failed on the eastern front, western front, the one man army has won in the eastern front என்று சொன்னார். தனி மனித இராணுவம் வென்றது என்று சொன்னார். ஒவ்வொரு முறை வன்முறை நடக்கிற பொழுதும் மகாத்மா உண்ணாவிரதம் இருந்து அந்த வன்முறையை தடுத்து நிறுத்தினார். கல்கத்தாவுடைய கலவரம் வந்தது, இவர் உண்ணாவிரதம் இருந்து நிறுத்தினார். அந்த அகிம்சை வெற்றியை கொடுத்தது. நாம் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை? அதை ஏன் நாம் பின்பற்றவில்லை? இளைஞர்களுக்கு முன்னால் அதை அகிம்சை என்பது, அண்ணா மகாத்மாவுடைய அகிம்சை என்பது பயந்தாங்குழித்தனம் அல்ல, கோழைத்தனம் அல்ல, அச்சத்தில் வருவது அல்ல. உண்மையான தைரியம் உள்ளவன் மட்டும்தான் அகிம்சையாக இருக்க முடியும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கொடுமைக்காரனும், எல்லா சர்வாதிகாரிகளும், எல்லா அகம்பாவம் கொண்டவர்களும் ஆழ் மனதில் கோழைகள். ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், உலகத்தை ஆட்டி படைத்த எந்த சர்வாதிகாரியும் ஆழ் மனதிலே கோழை. எவனுக்கு உள்ளத்திலே உண்மையான தைரியம் இருக்கிறதோ அவன்தான் அன்பை காட்ட முடியும். நீங்கள் சைக்காலஜி, நான் ஒன்றும் பெரிய சைக்காலஜிஸ்ட் இல்லை. வெறுப்பை காட்டுகிற ஒவ்வொருவரும் பயத்தால் காட்டுகிறார்கள். பாம்பு நம்ம எப்படி கடிக்கிறதோ பயத்தால் தான் பாம்பு நம்ம கடிக்கிறது. அது மனிதனுக்கும் அதுதான். நாம் அடுத்தவரோட வெறுப்பை காட்டுகிறவர்கள் எல்லோருமே ஆழ்மனதிலே கோழைகளாக இருப்பார்கள், அச்சத்திலே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தைரியம் உடையவன் மட்டும்தான் அடுத்தவனிடம் அன்பாக இருப்பான். அன்பு என்பது துணிச்சலினுடைய வெளிப்பாடு. மகாத்மா காந்தி அச்சமே தெரியாத ஒரு பேர் ஆன்மா. காந்தி திரும்ப திரும்ப சொன்னார், ஃபியர் காட் அண்ட் நன் எல்ஸ். கடவுளுக்கு பயப்படு, வேறு யாருக்கும் பயப்படாது. அவர் கடவுளுக்கு மட்டும் பயந்து நடந்தார். அதனால் மிகப்பெரிய பேரரசரான ஜார்ஜ் V பார்க்க போகிற பொழுது ஒரு ஏழை குடியானவனாக போய் பார்த்தார். ராஜாவோட போய் அவர் தமாஷா பேசினார். இன்றைக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை கூட யாரும் சகஜமாக பேச முடியாது. அவரை பார்க்க போகிறப்பே கையை கட்டிக்கிட்டார், இல்லை போலி மரியாதை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பேரரசர் முன்னால் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தன்னம்பிக்கையோடு அவரால் பேச முடிந்தது எப்படி? அது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் வட்ட மேஜை மாநாடு தோற்று போய்விட்டது. வெள்ளைக்காரர்கள் அவர் நினைத்தது நடக்கவில்லை. ஒரு தோல்வியோடு வந்ததாக இருக்கக்கூடாது என்று அதை முலாம் பூசுவதற்காக அரசர் உங்களை பார்க்கிற இந்திய பிரதிநிதிகளை அரசர் பார்ப்பார் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே எல்லோரும் போக தயாரானார்கள். பக்கிங்ஹாம் பேலஸுக்கு உள்ளே போவதற்கு ஒரு விதிகள் இருக்கின்றன. என்ன உடையில் போகணும், அரசரை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. மகாத்மா சொன்னார், மகாத்மா அவர் வந்து வெறும் லண்டன்லேயும் அந்த வரிஞ்சுக்கிட்டு தான் போயிருந்தார், வேறு எந்த உடுப்பும் போடல. சொன்ன உடனே அந்த மாதிரி உடையெல்லாம் மாற்ற வேண்டும், அரசர் என்னை பார்க்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே பார்க்கட்டும், அவரை பார்க்கணுன்னு எனக்கு முடை இல்லை, என்னை பார்க்கணுன்னு வரும்னா நான் இருக்கிறபடியே பார்க்கட்டும், அதுக்காக நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டார். அதற்காக காந்தியை பார்க்காமல் இந்தியாவிலிருந்து வந்த யாரை பார்த்தாலும் அது பார்த்தது ஆகாது, அது விளைவு ஏற்படாது. காந்தியை பார்த்தா தான் இந்தியாவை பார்த்தது மாதிரி. உடனே வெள்ளைக்காரர்கள் அதுலேயும் அவன் நம்மளோட உயர்ந்தவன் தான், சட்டம் உருவாக்கணவன் இல்லை, நாம் சட்டத்தை போடுவோம், சட்டத்தை போட்டவர்களே மீறுவோம், அமைச்சர்கள் ரோடு ரூல்ஸாக அமைச்சரே மீறுவாங்க, நம்ம நாட்டில் கலெக்டர் மீறுவார். ஆனால் அங்கே என்ன செய்தார்கள், பக்கிங்ஹாம் பேலஸ் ரூல்ஸை 48 மணி நேரம் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நிறுத்தி வச்சுட்டு இவரை உள்ள அழைச்சிட்டு போனோம். அந்த விதியை மீறி அழைத்து போகவில்லை, விதியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு போட்டு விட்டு இவரை அழைத்து போனார்கள். இது ஒரு போகிறப்போக்கில் இருக்கிற செய்தி. அப்படி போய் ராஜாவை பார்க்கிற பொழுது அவர் நண்பனை போல் பேசினார். எப்படி பேச முடிந்தது? அவர் கடவுளுக்கு மட்டும் பயந்தார், வேறு யாருக்கும் பயப்படவில்லை. ஆனால் கடவுளுக்கு பயப்படாதே, கடவுளை வணங்காதே, கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று முத்திரை குத்தி எழுதி வைத்து விட்டு போனவர்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மிக சாதாரணமானவர்கள், காலிலே விழுந்து வணங்குகிறார். கடவுளுக்கு பயப்படாதேன்னு சொன்னவன் சாதாரண மனிதன் காலில், கேவலமானவர்கள் காலிலே விழுந்து வணங்குவதை நாம் பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மகாத்மாவுக்கு யாரும் காலில் விழக்கூடாது. அவருடைய ஆசிரமத்தில் யாரும் அவர் காலை தொட்டு வணங்க முடியாது. அவருடைய ஆசிரமத்தில் யாரும் மகாத்மான்னு சொல்லக்கூடாது. இது அவர் போட்ட சட்டம், பாபுன்னு தான் சொல்லுவாங்க. வெளியே வருகிற பொழுது காலில் விழுந்து வணங்குவதை அவரால் தடுக்க முடியல. அதற்கு சொன்னார், அரசாங்கத்தோடு ஒத்துழைக்காத நான் இந்த ஒரு விஷயத்திலே அவர்கள் சட்டம் போட்டால் ஒத்துழைக்க தயார், என்னை யாரும் காலில் விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டால் நான் ஒத்துழைக்கிறேன்னு சொன்னேன். காலில் விழுந்து வணங்குவதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அது அந்த பண்பு எப்படி வந்தது என்றால், எதற்கும் அஞ்சாத, உயிர் போகுமே என்று அஞ்சாத துணிச்சல் எப்பொழுதுமே அவருக்கு இருந்தது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யாரும் சொல்லலாம், கடைசியில் அப்படித்தானே சொன்னான். ஒரு அமெரிக்க பத்திரிகை நிருபர் ஒரு பெண்மணி கேட்டாள், சொன்னாள், மிஸ்டர் காந்தி, இன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் யூ மே பி ஷார்ட் டெட் என்று சொன்னாள். உடனே அதை அப்படியே சீரியஸ் ஆகிடுத்து, அப்படியாக இருந்தால் நான் வாழ்ந்து என்னுடைய கொள்கைகளை நிரூபிப்பதை காட்டிலும் இறந்து நிரூபிப்பேன் என்று சீரியஸாக சொன்னார். அவருக்கு அச்சமே இல்லை. அப்படி அச்சம் இல்லாததால் அவர் அன்பால் பொங்கி வழிந்தார். அவருக்கு விரோதியே இல்லை. அவர்களை அவர் சொன்னது, எனக்கு யாரும் விரோதி இல்லை, யாரும் விரோதி இல்லை என்கிற உள்ளத்தை ஒவ்வொருவரும் பெற்றுவிட்டோமானால் ஏன் நமக்கு சண்டை சச்சரவு? நான் ஏன் இவரோடு சண்டை போடுகிறேன்? அவர் என்னை கெடுத்து விடுவாரோ என்ற அச்சத்திலே சண்டை போடுகிறேன். என்னை அடிக்க வருவானோ என்று அஞ்சு கொண்டு நான் அடிக்கப் போகிறேன். ரஷ்யாவில் நடந்தது, ஜார் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் அந்த சமூகம் சீரழிந்து போன நிலையில் ரெண்டு பேர் எதிர்முதலுமாக வருவார்கள். வரும்பொழுதே அவன் தன்னை கொல்ல வருவதாக இவன் நினைப்பான். அவன் இவன் கொல்ல வருவதாக நினைப்பான், யார் முந்திக் கொள்வது என்று கொன்று விடுவார். இது ரஷ்யாவில் நடந்தது. சமூகம் சீரழிந்து போன காரணத்தினால், அச்சம் பிடித்து அவர்களை ஆட்டி படைத்த காரணத்தினால் ஒருவருக்கொரு அடித்து கொண்டு செத்தார். ஆனால் யாரும் எனக்கு விரோதி இல்லை என்று மகாத்மா சொன்னாரே, அந்த உள்ளத்தை எல்லோருக்கும் வந்துவிட்டால் எப்பொழுது அது வரும்? நாம் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத பொழுது வரும். அவருக்கு விரோதியே இல்லை. கடைசியில் ஒரு நாள் குண்டு வெடித்தது. ஆக்சுவலாக அவருடைய பிரார்த்தனை கூட்டத்தில் அறியல, அது அவர் மீது பீசப்பட்ட குண்டு தான், தவறி போய் வெளியே வெடித்தது. அவர் அது உண்மையிலே தனக்கு வீசப்பட்டதாக நினைக்கல, யாரோ இராணுவ பயிற்சி செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார் பிரார்த்தனை கூட்டத்தில். ஆனால் ஆய்வு செய்த பொழுது தெரிந்தது, அது அவருக்கு அவர் உயிருக்கு உயிரை போக்குவதற்கு போட்டது தான், குறி தவறி போச்சு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பின்னாடி. அது தெரிந்த உடனே வல்லபாய் பட்டேல் மகாத்மாவை பார்த்து, பாதுகாப்புக்கு காவலரை நிறுத்துகிறோம் என்று சொன்னார்கள். முடியாது என்று சொல்லிட்டேன், நான் மஃப்டியில் ஆளை நிறுத்துகிறேன், முடியாது. சரி, பிரார்த்தனை கூட்டத்துக்கு உள்ளவர்களோட சோதித்து அனுப்புகிறேன், அப்படி செய்தால் நான் உண்ணாவிரதம் இருப்பேன். அப்பொழுது அவருக்கு சொன்ன காரணம், நான் கடவுளின் மடியிலே இருக்கிறேன், அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது எடுத்துக்கொள்வார். கடவுள் என்னை எடுத்துக்கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் யாரால் எடுக்க முடியும்? கடவுள் என்னை எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்துவிட்டால் நீ ஏன் குறுக்கே நிற்கிறாய்? I am on the laps of God. If he wants to take me, how can you prevent it? அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை, நம்முடைய கடவுள் நம்பிக்கை என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் போலி. கோயிலில் போய் சாமி கும்பிட பொழுதே தெருவில் விட்டுருக்கிற செருப்பு என்னாச்சுன்னு பயந்துகிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம மனநிலை. ஆனால் மகாத்மா காந்தி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்கிற கொள்கையில் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு நம்பிக்கை வைத்தவர். அவ்வளோ பெரிய ஃபெய்த், அந்த ஃபெய்த்து தான் அவருக்கு துணிச்சலை கொடுத்தது. அந்த ஃபெய்த் ஒருத்தருக்கு வந்திருக்குமானால் அவர் துணிச்சல் வரும். அதனால் அவர் சொன்னார், கடவுளே என்னை எடுத்துக்கொள்ள நினைத்து விட்டால் நீ ஏன் குறுக்க நிற்கிறாய்? கடவுளை மீறி என் உயிர் போகாது என்று நினைத்தார், அதனால் பாதுகாப்பு தேவையில்லை என்றார். அந்த சாகரத்துக்கு முதல் நாள் நான் பேத்திக்கிட்ட சொல்கிறார், முதல் நாளாக அதுக்கு முதல் நாள் எல்லாரும் என்ன மகாத்மான்னு சொல்கிறார்கள். நான் மகாத்மாவா அல்பாத்மாவா என்பது சாகர பொழுது தெரியும். அதான் அப்படி சொல்கிறாங்க, யாராவது ஒருவன் என்னை கொல்லும்போது அவன் மீது கோபம் இல்லாமல் இறைவன் நாமத்தை நான் உச்சரித்து கொண்டே இறந்தேனானால் அப்பொழுது நல்லா என்று சொன்னார் பேத்திக்கிட்டேன். இது ரெக்கார்டாக இருக்கு. ஆழ்வார்கள் பாசுரத்திலே ஒரு பாட்டு உண்டு, அதை முழுசாக சொல்ல தெரியாது. அப்போ ஒரு ஆழ்வார் சொல்கிறார், நான் இறக்குற காலத்தில் எனக்கு சரியான புத்தி இருக்குமோ, எனக்கு நாக்கு சரியாக வேலை செய்யுமோ அல்லது இழுத்துக்கொள்ளுமோ, ஏதாவது காரணம் இருக்கலாம், புத்தி இல்லாமல் போகலாம், அப்பொழுது உன்னுடைய நாமத்தை நான் சொல்ல முடியாமல் போகலாம், அதற்காக அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானேன் என்று ஒரு ஆழ்வார் சொல்லு. ஆழ்வார் என்பவர், ஆழ்வார்ங்கிறதுக்கு பொருள் என்னன்னா கடவுளே ஆழ்ந்து இருப்பவர்கிட்ட பொருள், அவர் தான் ஆழ்வார்கள். அவருக்கே இந்த சந்தேகம் வந்தது, சாகும் பொழுது நான் நாராயணன் பெயரை சொல்லுவேனோ மாட்டோனோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. ஆனால் மகாத்மா அதை செய்து காட்டினார். மூன்று முறை சுட்டான் கோட்ஸே, ஹே ராம் ராம் என்று இறந்தார். வேற ஒரு வார்த்தை கூட சொல்லு, கடவுள் நாமத்தை உச்சரித்து கொண்டே இறந்தார். அப்பா, எவ்வளவு அச்சமில்லாத வாழ்க்கை இது! கடவுள் நம்பிக்கையை பரப்புறதுக்காக நான் இதை சொல்லலை. அவர் எப்படி இருந்தார், அதனால் அவர் அன்பாலேயே அவருடைய சொல் செயல் அத்தனையிலும் அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு என்பது வேண்டியவன் வேண்டாதவன், இந்தியன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்பதே அல்ல. உங்களுடைய உங்கள் ப்ரேயரில் இருக்க அதான் சொல்ல நினச்சேன், ரோட்டரியில் அவரை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப பொருத்தம். ஏனென்றால் உலக சகோதரத்துவத்தை கொள்கையாக வைத்திருக்கிறது ரோட்டரி சங்கம் என்று நான் அறிவேன். அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம் சமயம் தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட. இந்த வார்த்தைகள் இருக்க இது அத்தனையும் தான் காந்தியம். தனியாகவே நீங்கள் சொல்ல வேணாம். அவர் இந்தியாவிலே பிறந்ததுனால இந்திய மக்களுக்கு பாடுபட்டார். இந்திய மக்களுக்கு பாடுபடுவதன் மூலம் அவர் மனித குலத்துக்கு பாடுபட்டார். இப்போ இப்போ சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமாக நான் டிஸ்ஜாயின்டாக சொல்லலாம், ஏன்னா எந்த தயாரிப்பு இல்லாமல் நான் வந்திருக்கேன். இந்திய மக்களுக்கு உழைப்பது என்று சொன்னது அவர் பிறந்த காரணத்தினால், ஆனால் உலக மனித குலத்திற்கு அவர் உழைத்தார். அவர் மனித குலத்திற்கு வழிகாட்டி, வெறும் இந்தியாவுக்கு மட்டும் அல்ல, இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நான் முதல்ல சொன்னேன், பயங்கரவாதம், வன்முறை, எங்கு பார்த்தாலும். இதற்கு தீர்வு மகாத்மா தானே என்று நான் சொன்னேன். இந்த பயங்கரவாதம் எவ்வளவு மோசமாக போய்விட்டது. மகாத்மா காந்தி அரசியல் எல்லாரும் ஒரு பெரிய அறிவுஜீவிகள் என்று நினைத்து கொண்டு தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறவர்கள், அவர் என்ன பிற்போக்குவாதி அரசியலில் வந்து கடவுள் நம்பிக்கையும் அதையும் இதையும் சொல்லி கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள். வேடிக்கை என்ன என்றால், அவர் ஒரு சனாதன ஹிந்து. இந்தியாவில் இருக்கிற இந்து மரபிலே நம்பிக்கை வைத்த வைணவ குடும்பத்திலே பிறந்தவர் மகாத்மா. சாகர வரையில் அவர் இந்து தான். நம்முடைய எல்லா சமயங்களிலும் நிரீஸ்வர மதங்களை விட்டுருங்க, சமணத்தையும் பௌத்தத்தையும் விட்டு விடுங்க, மற்ற சைவம் வைணவம் கௌமாரம் எதை வேணாலும் அறுவகை சமயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அல்லது கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டாலும், எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும், வாழ்வின் நோக்கம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்ன, இறைவன் திருவடியை அடைதல். நமக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு, முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது கிடையாது. இந்துக்களுக்கு மறுபிறவிலே நம்பிக்கை உண்டு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று எல்லாரும் சொல்வார்கள். பொருள் தெரியுதோ இல்லையோ. அதை போலவே மகாத்மாவுக்கு ஆசை, அவருடைய வாழ்வின் லட்சியம் பிறப்பை அறுத்து இறைவன் திருவடியை அடையது, அவ்வளோதான். அதை எப்படி அடைவது, அதுதான் நோக்கம். எப்படி அடைவது என்றால், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கோயிலுக்கு போவது, தேவாரத்தில் பார்த்தா அழைவிடுதல் மெழுக்கிடுதல், இறைவனுக்கு பணி செய்தல், இறையடியார்களுக்கு பணி செய்தல், இதுதான் நம்முடைய வழி. இறைவனுக்கு பணி செய்வதன் மூலம் மோட்சத்தை அடைவோம் என்று தான் சொல்லி வந்தார்கள். ஆனால் மகாத்மா ஒரு புதிய வழியை கண்டார். பாரதியார் சொன்னார், எல்லோரிடமும் கண்ண பெருமானே இருக்கிறான் என்று சொன்னார். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் உருவத்திலும் இறைவன் இருக்கிறான், அதான நம்ம நம்பிக்கை, உறுதியாக சொன்னார் பாரதியார். அதை மகாத்மா உறுதியாக நம்பினார். எல்லா மனிதர்களும் இறைவனின் வடிவங்கள், அதான் நம்ம சமயம் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறோம். ஆகவே இந்த மனிதர்களுக்கு தொண்டு செய்வது தான் நான் இறைவனுக்கு செய்கிற தொண்டு. மக்களுக்கு மக்கள் இதை அண்ணா அண்ணா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அண்ணா சொன்னார், மக்கள் பணியே மகேசன் பணின்னு. கடவுளுக்கு போய் செய்யாத மக்களுக்கு பொண்ணுன்னு அவர் நிறுத்திட்டார். ஆனால் கடவுள் நம்பிக்கை அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை வைத்திருந்த மகாத்மா, மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் நாம் இறைவனை அடையலாம் என்று நம்பினார். எப்படி தொண்டு செய்வது? மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே அவர் அரசியலுக்கு வந்தார். அவருக்கு அரசியல் பணி என்பது ஒரு சமயப்பணி, அரசியல் பணி என்பது இறைவனுக்கு செய்கிற தொண்டு. அதில் என்ன பெரிய முக்கியத்துவம்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் அரசியலை சமயத்தை அரசியலாக்கலை, He did not make politics out of religion. He made religion of politics. அரசியலையே சமயமாக்கினார். இப்போ நடக்கிறது என்ன? பாபரி மசூதி இடிச்சுது, இடிச்சிட்டான். அதை இடிக்கிற வரைக்கும் கழுதம் மெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தொழுவு கூட நடக்குது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முஸ்லீம்கள் இருக்கலாம், யாருக்கா நம்ம வந்து நீங்கள் இது நான் சொல்கிறது ஃபேக்ட், ஒன்றுமே இல்லை. சில மடையர்கள் அரசியல் லாபத்துக்காக அதை போய் இடித்தான். அது 1000 வருஷமாக இருக்குது, பாபர் காலத்துலேருந்து இருக்குது. அது நம்ம கோயிலை இடிச்சு விட்டான், நம்ம கோயில் இடித்து தான் எல்லோரும் கட்டினான். ஏன் சமண கோயிலையும் பௌத்த கோயிலையும் இடித்து தான் நாம் கோயில் கட்டியிருக்கோம். அது மாதிரி பல கோயில்கள் உண்டு. அது நடந்து போச்சு. அது 40 வருஷம் நம்ம சுதந்திரம் அடைகிற பொழுது என்ன நிலை இருந்ததோ அப்படியே கண்டினியூ பண்ணுறதுன்னு. நாம் வந்து ஹிந்து ஸ்டேட் அல்ல, பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். ஆனால் இந்தியா ஹிந்து ஸ்டேட் அல்ல, இது ஒரு செக்குலர் ஸ்டேட். இந்த செக்குலரிசமே காந்தியால் வந்தது. செக்குலரிசம் பெரிய நீங்கள் புரட்சிவாதிகளால் வந்ததுன்னு நினைக்காதீங்க. கம்யூனிஸ்ட்காரங்க உண்டாக்குறது இல்லை. இந்த செக்குலரிசத்தை நம்ம கொடுத்த ஒரு மகாத்மா அதை போய் மசூதியை இடிக்கிறான். ஏதோ நடந்து போச்சு, வழக்கு நடக்குது. எத்தனையோ வழக்குகள் கோர்ட்டில் நடக்கின்றன, எத்தனையோ தீர்ப்புகள் வருகிறது. இன்றைக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு கோடி ரூபா செலவு, எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு? அங்கே போகாதேங்கிறாங்க. ஏன் இந்த இந்த அவஸ்தை? ஏன் இந்த மீடியாவே இந்த வன்முறையை கிளப்பி விட்டான்? தீர்ப்பு இன்றைக்கு நாளை எதுக்கு போடுற? நீ தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் போட்டுப்போ. சார் அழகபாத்தில் நடக்கிற ஹைகோர்ட்டில் மக்களோட தீர்ப்பு சொல்ல போகிறான். கோயிலை இடித்தது அயோத்தியில், தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் என்ன கிழிக்குதுங்க? தஞ்சாவூரில் இருக்கலாம் பயப்பட விட்டானே, கல்லூரியை மூடிட்டான், பள்ளிக்கூடத்தை மூடிட்டான். இது என்ன அரசாங்கம்? ரவுடிகளுக்கு பயப்படுகிற அரசாங்கம் என்ன அரசாங்கம்? சட்ட ஒழுங்கு இல்லை என்று தானே அர்த்தம். சட்ட ஒழுங்குங்கிறது நீங்கள் குற்றவாளியை பிடிக்கிறதுல இல்லை. ஒரு சராசரி மனிதன் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அச்சம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்க முடிந்தால் அப்பொழுது சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்று அர்த்தம். பயப்படாமல் தூங்கணும், பயப்படாமல் திருவிழா நடக்கணும். நீங்கள் பயத்தை உருவாக்கி பள்ளிக்கூடத்தை மூடி கல்லூரியை மூடி அவனுக்கு என்னன்னு கேட்டாக்க வழக்கு தீர்ப்பு. தீர்ப்பை பற்றி யாருக்கும் தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது என்னதெல்லாம் நடக்குது? நீங்கள் சமயத்தை அரசியலாக்குகிறீர்கள், சமயத்தை வைத்து ஓட்டு வாங்க பார்க்கிறீர்கள். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் காந்தியை பார்த்து அவர் அரசியலில் சமயத்தை கொண்டு வந்தார்னு சொல்ல. அரசியலில் சமயத்தை கொண்டு வரல, அரசியலை சமயமாக்கினார். ஒரு சமயத்தில் எவ்வளவு தூய்மையோடும் நேர்மையோடும் அழுக்கில்லாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த தூய்மையோடும் நேர்மையோடும் அரசியல் நடக்க வேண்டும் என்று தூய்மையாக இருக்க காட்டினார். ஹி மேட் பாலிடிக்ஸ் இட்செல்ஃப் இன்டு எ ரிலிஜன். ஏனென்றால் அவருக்கு அது மகேசனுக்கு செய்கிற பணி, கடவுளுக்கு செய்கிற பணி. அப்படி அவர் செய்ததால் தான் நவகாளியில் நடக்க முடிந்தது. பூரா எல்லாம் முஸ்லீம்ஸ், யாராவது போக முடியுமா? பணவாடை வீசுது. அவருடைய பேத்தி ஒரு பொருளை முதல்ல கேம்பில் இருந்த ஊரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. மதுமன் இங்கே வந்த உடனே விட்டுட்டு வந்துட்டேன் பாபு தாத்தான்னு சொல்லிச்சு. போய் எடுத்துட்டு வாங்க, தனியாக இப்போ அனுப்புகிறார் மகாத்மா. எந்த அந்த வழி பூரா பணவாடை வீசுது, வீடு பற்றி எரிகிறது. தன்னுடைய பேத்தியை தனியாக அனுப்பிச்சார், போய் எடுத்துகிட்டு வந்தது. நீ தைரியமாக போயிட்டு வந்தல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, உன்னை பல பேர் தொல்லை செய்து உனக்கு ஊறு விளைவிக்க வந்து நீ அஞ்சாமல் வந்திருந்தால் இன்னும் நான் மகிழ்வேன்னு ஒரு பெண்ணுக்கு துணிச்சலை கொடுத்தார். அது எதனால் முடிஞ்சுது? அவருக்கு பயம் இல்லை, அவர்கிட்ட அழுக்கு இல்லை, எந்த தவறும் இல்லை. அரசியல் அப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காந்தியினுடைய வாழ்க்கை வாக்கு இன்று தேவையா அல்லவா? காந்தி ரெலவெண்ட்டா அல்லவா? இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? நம்முடைய ஊழல் என்பது, கரப்ஷன் என்பது நடைமுறையாகிவிட்டது. நாம் எவ்வளவோ பேசுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஊழலை எதிர்த்து போராடுகிற உண்மையான ஆள் யார்? நான் அரசியல்வாதி, அதனால் நான் துணிச்சலாக சொல்கிறேன். கரப்ஷன்கிறதுல எவ்வளவு ஊறி போயிட்டனும், உழவுக்கும் காரணம் என்ன? அரசியல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்கிற தத்துவத்தை நாம் மனதார ஒப்புக்கொள்ளவில்லை. அரசியலிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்க என்ன சமயவாதிகள் மாதிரி பேசாதீங்க சார், அரசியல்வாதி மாதிரி பேசணும். என்கிட்டே சொல்லுவோம், நான் அரசியல்வாதி, எனக்கு தெரியும். ஆனால் மகாத்மா சொன்னார், அரசியல் என்பது மற்றவனை விட அரசியல்வாதி தூய்மையாக இருக்கணும். சராசரி மனிதன் தவறு செய்யலாம். அந்த காலத்தில் நம்ம சொல்லி வச்சிருக்கிறான், கோடை வழி குடிகளை வழி கொச்சையாக சொல்லுவான். ஆசிரியர் நின்றுக்கிட்டு போனால் புள்ள ஓடிக்கிட்டு போவான்னு சொல்லுவான். ஏன்? ஆசிரியரை பார்த்தா புள்ள கற்றுக்கிறான். நீங்கள் தலைவர் என்று யாரை காட்டுகிறீர்களோ அவருடைய தனி வாழ்க்கையை பற்றி உங்களால் பேச முடிகிறதா? கேட்டால் எல்லாம் பேசக்கூடாது சார், பிரைவேட் லைஃப்லாம் பேசாது. பிரைவேட் லைஃப் பேசுகிறான்னா அந்த யோகியம் தானே வெளியே வந்து நிற்கிறான். வாழ்க்கை என்பது முழுமையானது. காந்தி சொன்ன ஒரு தத்துவம், நீங்கள் பார்க்கிற பொழுது வாழ்க்கை என்பது முழுமையானது, கூறு போட முடியாதது. நான் பேசுகிறேன்னா ராமலிங்கம் பேசுகிற ராமலிங்கம் ஒருவன், தந்தை என்று ஒரு ராமலிங்கம், வழக்கறிஞர் என்று ஒரு ராமலிங்கம், அரசியல்வாதி என்று ஒரு ராமலிங்கம் இல்லை. ஒரே ராமலிங்கம் தான் இத்தனையும் செய்கிறான், அதில் எப்படி வேறுபாடு இருக்க முடியும்? தனி வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லாதவன் பொது வாழ்க்கை எப்படி தூய்மையாக நடத்துவான்? அப்படி நமக்கு சிந்தனையே இல்லையே. நான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசாதே என்று சொல்லுகிற தலைவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்கள் குறையல்ல, அவர்களை தலைவர்களாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் காலிலே விழுந்து வணங்குகிறோம். காந்தியினுடைய நினைவு நமக்கு இருந்திருக்குமானால் என்ன, அதெல்லாம் இருக்க முடியாது சார். ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, வக்கீலே சொல்லுவாங்க, சார் காந்தி சொல்லியிருக்கலாம் சார், அவர் பதவிக்கே வரல, வந்திருந்தா தெரியும். காந்தி இன்றைக்கி இருந்தால் தெரியும், இன்றைக்கி இருந்தால் நான் லோட்டா திருட்டு வரான்னு கேட்டேன். இவர்கள் அந்த இடத்திற்கு போக முடியாததால் மேலே இருக்கிறவர்களை பிடிச்சி கீழே எழுக்கிறார். நல்ல வேலையாக அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்தார், காந்தி செய்யாத வேலையை அவர் செய்தார். முதலமைச்சராக ரெண்டு ஆண்டுகள் இருந்தார், அவர் ஒழுக்கமா இல்லையா? ஏழையாக பிறந்து ஏழையாக சாகவில்லையா? பொறுப்புக்கு வந்தாலும் யோக்கியமாக இருக்க முடியும் என்று காட்டுகிற தலைவர்கள் இருந்திருக்கிறார்களே. இருக்க முடியாது என்பதையே நாம் தத்துவமாக்கி விட்டோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்முடைய மக்கள் மனதிலேயே அரசியல் என்றால் இதெல்லாம் நடக்கும், நடப்பது சகஜம்தான், அதை இன்று ஏற்றுக்கொள்கிறோமே, அந்த உள்ளத்திலே இந்த ஊழல் இருக்கிறது. இந்த வன்முறை எடுப்பதற்கு காரணம் என்ன? வன்முறைக்கு நாம் அஞ்சுகிறோம். மக்கள் அனைவரும் சேர்ந்து அல்லது பெரும்பான்மையான மக்கள் வன்முறையை எதிர்க்க வேண்டும், வன்முறையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று நாம் முடிவு செய்து விட்டால் யாரும் நம்மளை அழிக்க முடியாது. போலீஸே வேண்டாம், நமக்கு பயம் இருக்கிறது, அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த வன்முறை நம்முடைய விஷயம் என்ன ஆகி போச்சு? மேலும் மேலும் பொருள் சேர்ப்பு, மேலும் மேலும் இங்கே பொருள் வாழ்க்கைக்கு பொருள் தேவை. ஆனால் பொருளே வாழ்க்கை அல்லவே. நாம் பொருளை தேடுகிற வேகத்திலே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். என்ன காரணம்? சமூகம் பொருளுக்கு தான் மரியாதை கொடுக்குது, மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குது. ஆனால் மகாத்மா காந்தி பிச்சைக்காரனாச்சே, ஒரு ரூபா கூட அவற்ற பணம் இல்லையே, உலகம் ஏன் அவரை தொழுகிறது? இந்த இந்த அகிம்சை என்பதும் வன்முறை எதிர்ப்பு என்பதும் நான் வயலன்ஸ் என்பதும் இந்தியாவுக்கு அல்ல, மனித குலத்துக்கு. யுத்தம் நடக்கிறப்பே சொன்னார் மகாத்மா, இங்கிலாந்திலே குண்டு விழுவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, அங்கே இருக்கிற அழகான உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் குண்டு குண்டால் அழிவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. யார் வெள்ளக்காரன் நம்மளை ஆடுறான். அப்போ சொன்னார், இதுக்கு என்ன வழி? ஹிட்லர் வந்து எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கையை கட்டி நில்லுங்க, அந்த அழிவை தடுத்து விடுங்க, அகிம்சை போராட்டம் நடத்துங்கள் என்று சொன்னார். யூதர்கள் அனைவருக்கும் யோசனை சொன்னார், ஹிட்லருக்கு முன்னால் நீங்கள் கையை கட்டி கொண்டு நில்லுங்கள், அஞ்சாமல் நெல்லுங்கள், அவனால் அழிக்க முடியாது என்று சொன்னார். இதை யாரும் கேட்கல. இன்றைக்கு நிலைமை என்ன? உங்கள் வன்முறையால் வன்முறை ஓடியவில்லை. முதல் உலக யுத்தம் வந்தது, வெள்ளக்காரன் சொன்னான், முதல் உலக யுத்தம் இஸ் அ வார் டு சேவ் டு மேக் த வேர்ல்டு சேவ் ஃபார் டெமோக்ரஸி, ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பாக உலகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த போர் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு போருக்கும் ஒரு கொள்கை. ஆனால் முதல் உலக யுத்தம் முடிந்த பின்னால் தான் உலகம் அதுவரை சந்தித்திராத சர்வாதிகாரத்தை வந்தது. முதல் உலக யுத்தத்தின் நேரடி விளைவு தான் முசோலினியும் ஹிட்லரும். எதை சொன்னாலும் அதுக்கு நேர் விரோதம். ரெண்டாவது உலக யுத்தம் வந்தது, வார் டு எண்டு வார், ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு சொன்ன தத்துவம், திஸ் இஸ் எ வார் டு எண்டு வார். முடிந்ததா? உலக யுத்தமாக இல்லாமல் உலகம் முழுவதும் யுத்தம் நடக்கிறது. வில்லடன யுத்தம், ஆப்பிரிக்காவில் யுத்தம், ஆப்கானிஸ்தானில் யுத்தம், அமெரிக்காவில் போய் குண்டு போட்டு இடிக்கிறான். உலகம் முழுவதும் யுத்தம் நடக்கிறது. ஏனென்றால் நெருப்பு நெருப்பை அணைக்காது, நீர்தான் நெருப்பை அணைக்கும். வன்முறை வன்முறையை அழிக்க ஒழிக்காது, அகிம்சைதான் வன்முறையை ஒழிக்கும் என்று காந்தி சொன்னார். அதனுடைய விளைவு மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். அட்லாண்டா என்கிற இடத்தில் அமெரிக்காவில் மார்ட்டின் லூத்தர் கிங்க்கு நினைவிடம் இருக்கிறது, மியூசியம் இருக்குது. அங்கே அவருடைய அங்கே மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய சிலை இல்லை, அட்லாண்டாவில் இருக்கிற சிலை மகாத்மாவின் சிலை. மார்ட்டின் லூத்தர் அவருக்கு புரிஞ்சிருக்கு, அதில் எழுதியிருக்கிறார், இட்ஸ் நாட் எ க்வெஸ்சன் ஆஃப் வயலன்ஸ் ஆர் நான் வயலன்ஸ், இட் இஸ் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னது வன்முறையா அகிம்சையா என்பது அல்ல, அகிம்சையா அல்லது அழிவா. அகிம்சையை கடைபிடித்தால் நீங்கள் பிழைத்தீர்கள், இல்லாவிட்டால் அழிந்தீர்கள். அதை எல்லா இடத்திலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அகிம்சை கொள்கை என்பது இன்றைக்கு இருக்கிற எல்லா ஃபீல்டுக்கும். அந்த அகிம்சை என்பது, அகிம்சைங்கிறது பயத்தினால் வந்ததில்லை என்று நான் சொன்னேன். காந்தியினுடைய அகிம்சைக்கு பொருள் அன்பு செய்தல். இட்ஸ் அ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் வயலன்ஸ் இஸ் நாட் எ நெகட்டிவ் ஐடியா. இட் இஸ் நாட் மியர்லி அப்டைனிங் ஃப்ரம் வயலன்ஸ், இட் இஸ் டூயிங் பாசிட்டிவ் குட் பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அன்பு மட்டும்தான் வாழ்க்கையை சத்துடையதாக்கும், அன்பு மட்டுமே நம்மை வாழ வைக்கும் என்று சொல்வதுதான் காந்தியினுடைய அடிப்படை தத்துவம். அதை நீங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் பயன்படுத்தலாம். அன்பு என்று ஒன்று இருந்தாலும் சுரண்டுவானா? அன்பு என்று ஒன்று இருந்தால் தவறு செய்ய முடியுமா? அடுத்தவர்களுக்கு ஊறு செய்ய முடியுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிய நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அருளனும் அன்பின் குழவினுக்கு திருக்குறள், திருக்குறள் இருக்க எல்லாம். எனவே மகாத்மா காந்தி ஒரு ஆழ்ந்த அன்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, அமைதி நிறைந்த ஒரு புதிய மனித சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டார். அவருடைய அவர் நினைத்த உலகத்தில் நாடுகள் இருக்கும், மொழிகள் இருக்கும், இனங்கள் இருக்கும், சமயங்கள் இருக்கும், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் சண்டை இருக்காது. அவர் செய்து காட்டினார். அவருடைய டால்ஸ்டாய் ஃபார்மில், ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மகமதியர்கள் இருந்தார்கள், இந்துக்கள் இருந்தார்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தார்கள். அவர் சைவம், அவர் அகிம்சையில் இருக்கிறவர், புலால் உண்ணாதவர். ஆனால் அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய பிள்ளைகள் வந்த பொழுது அவர்களுக்கு மாமிச உணவு கொடுத்தார் ஆசிரமத்தில். சமய இணக்கம் என்பது, நல்லிணக்கம் என்பது நாம் வாயாலே சொல்லி கொண்டிருக்கிறோம். எவன் சமயத்தை பற்றி கவலைப்பட்டான்? நம்ம சமயத்தை எடுத்துக்குவோம். இந்தியாவிலே அதிகமாக கோயில் இருக்கிறது தென்னாட்டில், அதில் மிக அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில். கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நமக்கு இருக்கிற மொழி. எத்தனை கோயில் புல் மண்டி கிடக்கிறது, எத்தனை கோயிலில் மரம் முளைச்சி கோயில் இடியுது, எத்தனை கோயிலில் குருக்கள் இல்லை, பட்டர் இல்லை, பூசை இல்லாமல் விளக்கு போகிற எண்ணெய் கூட ஊற்ற முடியாமல் எத்தனை கோயில் இருக்குல்ல. கோயிலுக்கு கொடுத்த மானிய நிலத்தையெல்லாம் ஏமாவனாக வச்சுருக்கிறான், கோயிலுக்கு வருமானம் இல்லை. நீங்கள் சமய நம்பிக்கை உடையவரானால் இந்த கோயில்களை பாதுகாத்து அதில் பூசை வைக்க வேணாமா? இங்கே கோயில் இடிக்கிறது தமிழ்நாட்டில், இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கடப்பாறை எடுத்துகிட்டு அயோத்திக்கு போகிறான், ராமர் கோயில் கட்டுறாங்க, என்ன மௌட்டிகம், ஏன் அப்படி வந்தது? ஆனால் மகாத்மா அப்படி அல்ல, அவர் ஹிந்து, அவர் பக்கத்தில் கிறிஸ்தவர், பக்கத்தில் முஸ்லீம், அவரோடு இருந்த அத்தனை பேரும் பல சமயத்தைச் சேர்ந்தவர்கள். கோரா போன்ற கோ ராமச்சந்திரன் அவர் எத்தியிஸ்ட், ஆனால் அவர் காந்தியன், கடவுள் நம்பிக்கை இல்லாத நேரு காந்தியன், கோயிலுக்கெல்லாம் போய் பெரிய பூஜை புனஸ்காரம் பண்ணாத ராஜாஜி காந்தியன், மூணு வேளையும் தொழுகிற முஸ்லீம் காந்தியன். அவருடைய பிரார்த்தனை கூட்டத்தில் கீதை படிக்கப்படும், குரான் படிப்பார்கள், குரானை வந்து முஸ்லீம் சொல்லுவார், பைபிள்லேருந்து கிறிஸ்தவர் சொல்லுவார், லீட் கைண்ட்லி லைட்டுங்கிற பாட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு ஆங்கில பாட்டு, அது ரிலிஜியஸ் சாங், அதை எல்லோரும் பாடுவார். ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் ஒரு முஸ்லீம் குரானை நீங்கள் படிக்கப்படாதுன்னு சொன்னார். உடனே காந்தி சொன்னார், நான் குரானை படிப்பேன், குரான் என்பது இன்னாருக்குன்னு எழுதப்பட்டது அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பொது, விருப்பம் இருந்தால் இருந்து கேளுங்க, இல்லைன்னா இடத்த விட்டு போங்க, போகிறதெல்லாம் அவங்களை வற்புறுத்தி அனுப்ப முடியாது, கேட்க விருப்பம் இருந்தால் கேட்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் போகலாம், இல்லை போக முடியாதுன்னு இங்கேயே இருந்தீங்கன்னா குரானை படிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு பிரார்த்தனை இல்லைன்னு. எப்படி பாருங்க, இவருடைய கொள்கையில் விட்டு கொடுக்கல அவர், அதற்காக அவரை துன்புறுத்தலை. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் படிக்கிறேன், இல்லாவிட்டால் வெளியே போங்க, அதுவும் இல்லையா நான் இன்றைக்கி பிரார்த்தனை இல்லைன்னு. குரானை படிப்பதற்கு தனக்கு இருக்கிற உரிமையை அவர் விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன, ஓட்டு கேட்குறதுனா என்னது என்னமோ ஒரு விருந்துன்னு போய் இஃப்தார் விருந்து, எல்லா அரசியல் தலைவர்களும் இஃப்தார் விருந்துக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம், இஃப்தார் விருந்துனா எல்லா மந்திரியும் போய் உட்காந்துருக்கான் டெல்லியிலேருந்து இங்கே வரைக்கும். இது என்ன, நீங்கள் சமயத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள், வாழ்க்கையெல்லாம் போய் ஏமாற்று. ஆனால் மகாத்மா காந்தி பொய்மை இல்லாத, ஏமாற்று இல்லாத, மனித மக்களை மயக்காத, அறிவு விளக்கு கொடுத்தி சரியான வழியை காட்டி கருத்து விளக்கம் கொடுத்து தான் அவர் அரசியல் நடத்தினார். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸில் அவர் சொன்ன உடனே எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கன்னு, காங்கிரஸில் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக போராடி இருக்கிறார் மகாத்மா. அவங்க முழுசாக கொள்கையை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. காரணம், காந்திகிட்ட மக்கள் இருக்கா, காந்திய தலைவர்கள் அப்படியே அஹிம்சையை ஒத்துக்கொள்ளலை. 1934 பின்னால் மகாத்மா காந்தி காங்கிரஸ் உறுப்பினர் அல்ல, இது தெரியுமா உங்களுக்கு, 34 அவர் வெளியே வந்தார். ஆனால் காந்தி இல்லாமல் காங்கிரஸ் இல்லை, இவங்க இல்லாமல் போய் நடத்தி பார்த்தாங்க, காந்தி சொல்கிறத கேட்காம போய் செய்கிறது, அப்புறம் பாபு நீங்கள் தான் வந்து வழி நடத்தணும் என்று காலில் விட வேண்டியது. ஏன்னா மக்கள் அவரிடம் இருக்கிறார்கள், காங்கிரஸே இல்லாத தனி மனிதனாக இருக்கிற காந்தியிடம் மக்கள் இருந்ததுக்கு நடந்ததே நம்ம ஒன்றும் கற்பனை இல்லைவே, இட்ஸ் எ ஃபேக்ட். அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை அகிம்சையால் வாங்க முடிந்த பொழுது நாம் சமூகத்தில் அன்றாட பிரச்சனைகளை அகிம்சையால் தீர்க்க முடியாதா, பேச்சுவார்த்தையால் முடிக்க முடியாதா? முடிக்க முடியும், பேச்சுவார்த்தையால் முடிந்தால் தவறு செய்கிறவர்கள் வாழ முடியாது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் மோசடிகள் நடக்க முடியாது, அரசியல் மோசடி நடக்க வேண்டும் என்பதற்காகவே வன்முறை தூண்டிவிடப்படுகிறது. நான் சொன்னது தீர்ப்பு தான், அலாபாத்தில் தீர்ப்பு சொன்னால் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான். எத்தனை காவிரி பண்ணுறதுக்கு தீர்ப்பு வந்துச்சா? தண்ணியே விடலையே இன்னும் கர்நாடகாவில், எந்த தமிழ்னு எழுந்திருக்கல. இது என்ன அந்த மசு பாபரி மசூதிக்கு தமிழ்நாட்டிலையும் குதிக்கிறான், காவிரிக்கு ஒருத்தரும் குதிக்கலை. அதுக்கு சண்டை வரல. அதுக்கு இந்த மீடியாலாம் சேர்ந்து காவிரி நீரை விடவில்லை கர்நாடகா என்ன சொல்கிறேன்னு கேளு என்று சொல்லவில்லை. மீடியாவுக்கு வியாபாரம் வேண்டும், அவர்களுக்கு பரபரப்பு வேணும், அவனுக்கு பேப்பர் விற்கணும். டிவியில் நியூஸ் சேனலில் 10 அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். அதுக்கா தீர்ப்பு இப்பொழுது சொல்கிறார். அப்பொழுது எதுக்கு தினம் 1000 தீர்ப்பு சொல்கிறான் கோர்ட்டில்? இதில் என்ன ஆகி போச்சு? போ 2.5 ஏக்கர்னாலும் யாருக்கு போனால் என்ன? யோசிச்சோமா? மகாத்மா இருந்திருந்தால் இந்த வழக்கு நடந்திருக்காது. பாபரி மசூதி இடிந்திருக்குமா? இடிக்க போகிறேன்னு இருந்தாலும் ஊர்வலமாக போகிறான். எங்கே இருந்தோ இந்த ராஜஸ்தானில் இருந்தோ இங்கே இருந்தோ போகிறார் போனார். எத்தனையோ மைல் போகிறார், தேரில் போகிறார். அவ்வளோ போகிறது இந்தியா போகிறா தெரியும், இடிக்க தான் போகிறோன்னு தெரியும், சொல்லிட்டு போகிறான். நம்முடைய அரசியல் தலைவர்கள், இந்த இடதுசாரி முற்போக்கு வெங்காயம் தெருப்புழுதி அவ்வளோ பேர் இடிக்க தானே போகிறாரு. அவ்வளவு அரசியல் தலைவர்களும் பாபரி மசூதியில் போய் சுற்றி நின்று என்னை கொண்டுட்டு இடின்னு சொல்லிக்கலாம்ல? ஏன் சொல்லலை? கம்யூனிஸ்டேன் சொல்லலை, திமுக ஏன் சொல்லலை, சோசியலிஸ்டேன் சொல்லலை, பெரிய தீவிர முற்போக்குவாதிகள் ஏன் சொல்லவில்லை, காங்கிரஸ் ஏன் சொல்லலை? இன்றைக்கி பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணுற, இடிச்சு விட்டான்னு குற்றம் சொல்லுகிற யாராக இருந்தாலும் ஏன் அங்கே போய் நிற்கவில்லை? இன்றைக்கு முஸ்லீம்கள் எங்களுக்கு அப்படியே எங்கள் மத உரிமை பிடிச்சிட்டு கத்துறார்களே, இந்த முஸ்லீம்கள் அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து பாபர் மசூதிக்கு சுற்றி நின்று எங்களை கொன்றுவிட்டு இதை இடி என்று சொல்லியிருக்கிறாங்களவா? சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லலை? அதை இடிக்க வேண்டும், அதை வைத்து அரசியல் நடத்த வேண்டும் என்று எல்லா திருடர்களும் நினைத்தார். அரசியல்வாதியிலேருந்து சமயவாதியிலேருந்து இடித்து அரசியல் நடத்த போனான் பிஜேபிக்காரன். இடிக்கட்டும் அரசியல் நடத்தவனு கம்யூனிஸ்ட்காராக இருந்தான், காங்கிரஸ்காராக இருந்தான், திமுகவாக இருந்தான், எல்லாரும் சேர்ந்துருந்தான். நான் திமுகக்காரன் தெரிஞ்சுதான் சொல்கிறேன். ஏன் அங்கே போய் நிற்கலை? ஆனால் மகாத்மாவாக இருந்திருந்தால் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னார். பாகிஸ்தானுக்கு இந்தியா பணம் கொடுத்தது. கையில் எப்பவும் கத்தியை வைத்து கொண்டிருக்கிற மறவர்களாகவே இருக்கிற சீக்கியர்கள் குருத்வார போராட்டம் அடித்து மண்டையை புழக்கிறான் வெள்ளக்காரன். தான் கத்தி எடுக்கலை, ரத்தம் வழிய வழிய படைப்படையாக போய் அகிம்சை போராட்டம் நடத்தி ஒரு குருத்வாரை காப்பாற்றினார்கள் காந்திய வழியில். ஒரு குருத்வாராவை காந்தி காப்பாற்றி காந்திய வழியில் காப்பாற்றினார்கள். காந்தி உயிரோடு இருந்திருந்தால் பாபரி மசீதியில் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். இருந்திருப்பாரா மாட்டாரா? ஒரு அரசியல் தலைவன் போலியா? ஜோதிபாஸ் எங்கே போனார்? இருக்கிற அத்தனை கம்யூனிஸ்ட்காரங்களும் எங்கே போனாங்க? இது எதை காட்டுகிறது? நாம் காந்தியை நம்முடைய இளைஞர்களுடைய மனதிலே காந்தியை விதைத்து வைத்திருந்தால், அவருடைய தத்துவங்களை வளர்த்திருந்தால், இளைஞர்கள் தான் நம்ம எதிர்காலம், வளர்த்திருந்தால் அவர்கள் இதை செய்திருப்பார்கள். இன்றைக்கு எல்லாரும் எல்லா இளைஞர்களுக்கும் கத்தி எடுப்பதையும் துப்பாக்கி எடுப்பதையும் கவர்ச்சியாக மாற்றிவிட்டோம். அது ஃபேஷனாக போயிடுச்சு. எதை வேணாலும் பண்ணலாம். கற்பழிப்பு என்பது ஒரு கொடூரமான கொடுமையான அநியாயம் என்ற உணர்வை உருவாக்காம நீங்கள் படத்தில் இதில் க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா மீடியா. எனவே காந்தியர் எல்லா வாழ்க்கையோட நான் வந்து ஒரு 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 பகுதியை சொன்னேன், ஒரு ஓரத்தில் நான் வயலன்ஸை மட்டும் சொன்னேன். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். மகாத்மா காந்தி நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு. அவர் தீர்வு என்பது மகாத்மா காந்தியை பின்பற்றுவது என்பது அவருக்கு நீங்கள் புகழ் சேர்க்கவில்லை, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம். மகாத்மா காந்தியை பின்பற்றினால் நாம் வாழ்வோம், இல்லாவிட்டால் நாம் அழிவோம். நன்றி, வணக்கம். இல்லை நீங்கள் தான் கேட்குறதுனா கேட்கலாம், 10 நிமிஷம் இல்லை யாரும் அப்ஜெக்ஷன் தான் கேட்கலாம். ஏன்னா நான் ஏதோ சொன்னேன், இது வந்து ஏதோ மத பிரச்சாரம் மாதிரி சொன்னேன் கேட்டு பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு பிழை கூட இல்லாமல் அந்த சீக்வன்ஸோட கம்மிங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்று பேசுகிறேன். டிசைனாக பண்ணுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு
ரொம்ப நன்றி. இல்லை உங்களுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
அவர்களது கொள்கைகளை